உள்ளமனும் குளத்தில் ஊக்கமனும் தரி நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்கூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமிட கழித்துண்டு கருணையனும் வெள்ளமதம் படி சித்தி வழித்து இணைந்து வருவன் நிகழ்த்தியிருப்பான். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிவசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வண்டொன்றன் பதம் போற்றி ஒழிபொழி திருவாத உற திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவூர் எங்கோ திருவாசகம் என்னும் தேன் ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவள்ளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டம் அவங்களுடைய பொன்னாத்திருவுடையக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழா மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சுவாமியுடைய திருமடத்திலே 53வது ஆண்டு எல்லாம் வல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே 11வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. 10வது திருப்பாடலிலே ஏது அவனை பாடும் பரிசு என்பதாக நிறைவு செய்த மணிவாசக பெருமான் மூன்று விதமான பரிசு என்பதை இதற்கு முன்னதாக அவர் அருளி செய்திருக்கிறார். அதில் ஒரு சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், முதல் திருப்பாடலிலே என்னே தோழி என்னே தோழி ஈதே என் தோழி ஈதே என் தோழி பரிசு என்பதாக முதல் திருப்பாடலில் சொல்லுவார். ஈதே என் தோழி பரிசு. இரண்டாவது என்னே துயிலின் பரிசு என்பதாக 7வது திருப்பாடல்ல சொல்லுவார். என்னே துயிலின் பரிசு. 10வது திருப்பாடலில் ஏது அவனை பாடும் பரிசு. இந்த பரிசு என்பது மூன்று இடங்களிலே இந்த பரிசு குறிப்பாக அமைத்திருப்பது. என்னே தோழி ஈதே என் தோழி பரிசு என்பதாக சொல்லுகின்ற பொழுது தோழி என்பது ஆன்மாவை குறிக்கும். ஆன்மா ஆன்மாவினுடைய பரிசு, ஆன்மாவினுடைய தன்மை, ஆன்மாவினுடைய உண்மை, ஆன்மாவினுடைய இலக்கணம் அத்துணையும் அதில் அடக்கிச் சொல்லுவார். என்னே துயிலின் பரிசு என்பதாக 7வது பாடலில் சொல்லுகின்ற பொழுது துயில் என்பது இந்த உலக இன்பங்களாகிய பாசம் என்பதை குறிக்கும். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களினாலே இந்த உயிர்கள் படுகின்ற அந்த வேதனை, இந்த மலம் என்பதாக சொல்லக்கூடிய மலமானது உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய மாயை என்பதும் கண்மம் என்பதும் ஆகந்துக மலம் என்பதாகவும், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மலம் சகச மலமாகிய ஆணவ மலம் என்பதும் இரண்டு நிலைகளிலே மலம் அமைந்திருக்கிறது. சகச மலமாகிய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இரண்டு மலங்கள் கொடுத்தார். மாயை கண்மம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலங்களை கொடுத்து அந்த ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தை நீக்கும் பொருட்டு கொடுத்த அந்த நிலையிலே துயில் என்பது இந்த உலக இன்பங்களிலே இந்த ஆன்மாவானது அதிலேயே உழன்று கொண்டிருக்கின்ற நிலை, அதற்கு பாசம் என்ற பெயர். பாச இலக்கணத்தை இங்கே அற்புதமாக துயிலின் பரிசு என்பதாக சொல்லி 7வது திருப்பாடலிலே சொன்ன மணிவாசக பெருமான் 10வது திருப்பாடலிலே இறைவனுடைய இலக்கணம் வரம்பில் அடங்காதது, ஏது அவனை பாடும் பரிசு என்பதாக சொல்லி பதி இலக்கணம் பதி உண்மை பதியினுடைய அந்த அருளிப்பாடு அத்துறையும் இந்த 10வது திருப்பாடலிலே குறிப்பாக சொன்ன அந்த செய்தி. திருவம்பாவையிலே நாம் உள்ளே செல்லுகின்ற பொழுது திருவம்பாவையிலே அந்த இந்த மூன்றையும் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு செய்தியை இந்த திருவம்பாவையிலே அமைத்திருக்கிறார். ஆக இந்த துயில் என்பதாக சொல்லக்கூடிய பாச நீக்கம் என்பதுதான் இந்த திருவம்பாவையினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இருள் நீக்கம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த இருளானது நீங்கி பெருமானுடைய அந்த திருவடியிலே சேருகின்ற அந்த நிலையை இருள் நீக்கமாக இந்த பாச இலக்கணம் என்பதாக துயில் என்பது நீங்கி பெருமானுடைய திருவடியிலே புகழ்ந்து பாடுகின்ற அந்த நிலையை ஏது அவனை பாடும் பரிசு என்பதாக சொல்லி இறைவனுடைய மிகப்பெரிய அந்த இலக்கணத்தை இந்த 10வது திருப்பாடலிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார் மணிவாசகப் பெருமாள். ஆக இறைவனுடைய அந்த இலக்கணம் எண்ணில் அது அடங்காத நிலைதான் அதனுடைய இலக்கணம். இறைவனுக்கு இலக்கணம் சொல்ல முடியாது என்பதாகிய நிலைதான் அதனுடைய இலக்கணம் என்பதை பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவு என்கின்ற நிலையிலே மணிவாசக பெருமான் அமைத்த அந்த செய்தி 10வது திருப்பாடலிலே நாம் சிந்தித்தோம். இனி 11வது திருப்பாடலிலே மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் இப்பொழுது கோயில் பினா பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த திருக்கோயில் குளத்தை வளமாக வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கன்னிப்பெண்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அவர்களை கண்டவுடன் இவர்கள் அவர்களிடத்திலே கேட்ட கேள்விகள் என்பதாக 5 கேள்விகளை அவர்களிடத்திலே வைத்த அந்த நிலையை முந்தைய திருப்பாடலிலே சொன்ன மணிவாசக பெருமான் இப்பொழுது குளத்திலே சென்று நீராடுகின்ற நிலை. ஒவ்வொரு நிலையாக அமைந்திருப்பது முன்னே துயில் எழுப்பும் நிலை. அப்படி துயில் எழுந்தவுடன் அவர்கள் எல்லோரும் ஒருங்கு கூடி எதற்காக நாம் இந்த வழிபாட்டினை திருவம்பாவை உற்சவத்தை மேற்கொள்ளுகின்றோம் என்ற அந்த செய்தியை குறிக்கோளை வைக்கும் நிலை. குறிக்கோளை வைத்த பிறகு நீராடுவதற்கு ஆயத்தமாகி நீர்நிலையை நோக்கி செல்லுகின்ற நிலை. நீர்நிலையை நோக்கி செல்லுகின்ற பொழுது அங்கே ஏற்கனவே இருந்த கன்னிமாடத்து அந்த பெண்கள் பினா பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே சிவசின்னங்கள் தரித்து நிற்கின்ற அவர்களிடத்திலே இவர்கள் கேள்வி கேட்டு அதற்குரிய பெருமானுடைய புகழை பேசிய நிலை. பிறகு இப்பொழுது நீராடுகின்ற இது அந்த குளத்திலே உள்ளே குதித்து எல்லா பெண்களும் இப்பொழுது நீராடுகின்ற குடைந்து குடைந்து நீராடுகின்ற அந்த காட்சி மிக அற்புதமாக சொல்லும். திருஞான சம்பந்த பெருமான் திருக்கோலக்கா என்று சொல்லக்கூடிய பதி சென்றார் திருக்கோலக்கா. அங்குதான் அவருக்கு பொற்றாளம் கிடைத்தது. கையில பிஞ்சு கை ரெண்டும் அப்படியே வச்சு தட்டி 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 அடிச்சுட்டு தாளம் கையில போட்டு பார்த்தா கை சிவந்து போயிடுச்சு. எப்படிப்பட்ட கைனா அது தளிர் கை என்பதாக சொல்லுவார் சேக்கிழார். சரி இப்படி கை இப்படி நொந்து தாளம் போட்டு அது கையானது சிவக்கின்றதுன்னு சொல்லி பெருமான் பார்த்த தாளம் கொடுக்கலாம் என்பதாக. தாளம் கொடுக்கலாம்னு சொன்னா சும்மா திருஞான சம்பந்தர்னா உடனே தாளத்தை கொடுத்துட முடியுமா? என்னுடைய திருஞான சம்பந்தன் ஆகவே பொன்னால் ஆகிய தாளத்தை கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லி பொன்னாலே தாளத்தை கொடுத்தார். 24 கேரட் KDM அதுல பொறிச்சிருக்கு. அப்புறம் ஹால்மார்க்கா? ஹால்மார்க்கு 916 அது எல்லாத்தையும் இதெல்லாம் நீங்க பொறிச்சிருக்கிறான்னு பாக்கிறத விட திருஞான சம்பந்தர் தாளத்துல நமசிவாய என்கின்ற மந்திரம் பொறித்திருக்கு. நமசிவாய என்கின்ற மந்திரம் பொறித்த அந்த தாளத்தை கொடுத்தாரா? அப்ப அந்த திருக்கோயிலே அவர் பாடுகின்ற அற்புதமான அந்த தேவாரம் மடையில் வாழை என்று சொல்லக்கூடிய தேவாரம் உரிய மையாக நான் இஃப் ஐ மேக் தி ட்ரீஸ் மை பென், என்னுடைய ஏழு கடல் அந்த மையு, அதுக்கு பேனா வேணும்ல, அதுக்கு பேனா வந்து மரம், அந்த மரத்தை ஒழித்து ஒழித்து நான் பேனாவா செய்யறேன்னு வச்சுங்க. இஃப் ஐ மேக் தி செவன் ஓஷன் இங்க், இஃப் ஐ மேக் தி ட்ரீஸ் மை பென், அண்ட் இஃப் ஐ மேக் தி எர்த் மை பேப்பர், இந்த பூமியை என்னுடைய பேனா பேப்பராக எடுத்துக்கொண்டு, காகிதமாக எடுத்துக்கொண்டு, ஏழு கடலை மையாக வைத்து, இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பேனாவாக வைத்து, பேனாவாக வைத்து நான் எழுத முற்பட்டால், the glory of the God cannot be written. Glory of the God cannot be written. அப்படி ஏது அவனை பாடும் பரிசு என்பதாக பெருமானுடைய அந்த புகழை பாடி பாடி பாடி, மடையில் வாளை பாய மாதரார் உடையும் பொய்கை கோலக்காவுளார். அற்புதமாக மணி நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருக்கோலக்காவிலே அந்த காட்சியை காடுகின்றார். இறைவனுடைய அந்த புகழை பாடுதல் என்பதுதான் நமக்குரிய இலக்கணம். இந்த ஆன்மாவிற்கு என்ன இலக்கணம் என்பதாக சொன்னால், இறைவனுடைய புகழை பாடுதலும் அவனுக்காக தலை வணங்குதலும். அதை திருப்புவல்லி 13வது பதிகத்தில 7வது பாடலிலே இதுதான் உன்னுடைய இலக்கணம் என்பதாக சொல்வார். என்பது அடல் என்று சொல்லக்கூடிய நெருப்பு வடிவம். நெருப்பு தானும் சுத்தமானது, தன்னை சார்ந்த பொருளையும் சுத்தமாக்க வல்லது. நெருப்பு என்பது தானும் சுத்தமானது, தன்னை சேர்ந்த பொருளையும் சுத்தமாக்க வல்லது. அதனாலதான் வேள்வியிலே நெருப்பு என்ற தீயினை அங்கே முதலாக வைத்தார்கள். அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய சிவமும் தானே மலங்களில் இருந்து நீங்கிய அந்த தன்மையை உடையது, ஆன்மாக்களினுடைய மலத்தை நீக்கி சுத்தம் செய்ய வல்லது. அதனால தீயும் சிவமும் இரண்டும் ஒன்று. ஆர் அழல் என்பதாக பெருமானுடைய அந்த மேனியை தீயினுடைய வடிவமாக சொல்லுவது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஆர் அழல் போல் செய்யா என்பதாக சொன்னா நெருப்பையாவது பக்கத்துல நெருங்க முடியுமா? நெருங்க முடியாது. நெருப்பு பக்கத்திலே நெருங்க முடியாத அளவிற்கு இருப்பதை போல இவன் அயன் மாலுக்கு அணுகாத அண்ணாமலையாக நிற்கும் எங்கள் பெருமான் ஆர் அழல் போல் செய்யா நெருங்க முடிஞ்சதா? அவங்களால நெருங்க முடியாத அளவிற்கு அண்ணா நெருங்க முடியாத மலையாக விளங்குகின்ற பெருமான். நெருப்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது. நெருப்பு எல்லாம் அழித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல பேரூழி காலத்திலே பெருமான் எல்லாவற்றையும் ஒடுக்கி தன்னிடத்திலே ஒடுக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய காரணத்தினாலே பெருமானை ஆர் அழல் என்று சொல்லக்கூடிய நெருப்பாக சொன்னார். நெருப்பு என்று சொல்லக்கூடிய தீயிற்குரிய இலக்கணம் மேல் நோக்கி செல்லுவது, தீக்கு. நீர் கீழ் நோக்கி செல்லும். ஆகையினால்தான் அந்த தீக்கு அகத்தி என்று பெயர். திருமல பெருமான் இதை மிக அற்புதமாக அதை எடுத்தாள். அகத்தியர் என்பதாக சொல்லி அகத்தியருக்கு ஒரு பெயர் எப்படி வந்ததுன்னா, அகத்திலே இருக்கக்கூடிய தீயை எழுப்புதல். தீ மேல் நோக்குவது, நீர் கீழ் நோக்குவது. யோகத்திலே தீ என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலாதார சக்தியானது மேல் நோக்கி போகணும். ஆறு ஆதாரங்களையும் கடந்து அது மேல் நோக்கி செல்ல வேண்டும். கீழ் நோக்குவது இந்த உலக இன்பங்கள் அனுபவிக்கும் நிலை, மேல் நோக்குவது இறை இன்ப அனுபவ நிலை. நரி கீழ் நோக்கும், பரி மேல் நோக்கும். நரி பார்த்தீங்கன்னா கீழே நோக்கி கொண்டே போகும், அது கீழான நிலை, கீழ் நிலை, உலக இன்பங்களை நாடிய நிலை. உலக இன்பங்களை நாடுவது அல்ல, அதை மேல் நோக்கி செலுத்த வேண்டும் என்பதாகிய குறிப்புதான் நரி பரியாக்கினார் பெருமான். அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த சிவமானது ஆர் அழல் போல் செய்யா. இறைவனுடைய திருமேனி செந்தழல் மேனி, செம்மேனி அம்மான் என்பதாக சொல்லுவார்கள். அப்படி ஆர் அழல் போல் செய்யா வெண்ணீரு ஆடி, திருவெண்ணீரு முழுக்க முழுக்க மேனி முழுவதும் ஆடுதல் என்பதாக சொன்னால் உத்தூளனமாக உள்ளே அதன் உள்ளே புகுந்து நீராடுதல். நீர் ஆடப் போகின்ற மகளிர் முதலிலே ஆடியது வெந்நீரிலே ஆடி நீராடி, வெந்நீர் முழுக்க மேனியிலே பூச வேண்டும். நீர் பூசுவதற்கு இந்த நேரத்துல தான் பூசணும், குளிச்சிட்டு தான் பூசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீர் என்பதே சுத்தமாக்குவது தானே நீர். அதை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நிலையிலேயும் திருநீற்றை நாம் பெருமானுடைய நமசிவாய மந்திரத்தையோ அல்லது சிவாய நம என்று மந்திரத்தையோ சொல்லி நீரணியவன். சிவாய நம என சொல்லி நீரணிந்தேன்னார் யாரு? அப்பர் பெருமான். அப்படி இந்த நீர் என்பது, திருநீர் என்பதே பஞ்சாட்சரம் என்பதாக திருநீற்றுக்கு பெயர். திருநீற்றை பஞ்சாட்சரம் என்பதாக சொல்லுவார்கள். வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ஏதோ ஒரு கிராமத்தில் போய் கதை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாராம். அப்போ ஒரு சின்ன ஒரு சிறுமி, ஒரு 6-7 வயது சிறுமியா, ஒழியாந்து பெரு வந்து வாரியார் சுவாமி திருவடியில விழுந்து, சுவாமி எனக்கு பஞ்சாட்சரம் கொடுங்கன்னு சொல்லிச்சான். அதிர்ந்துட்டாராம். அப்படியே லிட்ரலி அப்படியே உடல் எல்லாம் அப்படியே அவரே எழுதுறாரு, தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதுறாரு. என்னையா பஞ்சாட்சரம் கொடுன்னு சொல்லி அந்த சிறுமி சொன்னதை தன்னுடைய கதைகள்ல பல முறை சொல்லியிருக்கிறார். திருநீறு என்பது பஞ்சாட்சரம். இன்னொரு விஷயம், திருநீறு என்பது உமையம்மையினுடைய திரு உருவம், திருவருவம். பராவணம் ஆவது நீரு, திருஞான சம்பந்தர் சொல்றார், மந்திரம் ஆவது நீரு, பராவணம் மந்திரமாவது நீர்ல அந்த பராவணமாவது நீர் அந்த ஒரு குறிப்புடைய பாடல நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லணும். தடம் கண். குழந்தை, அதாவது பிறந்த குழந்தைக்கு நோய் அப்படின்னு சொன்னா, பிறந்த குழந்தைக்கு நோய் வந்துருச்சுன்னா நேரா மருந்து கொடுக்க முடியுமா? பிறந்த குழந்தைக்கு நேராக மருந்தினை கொடுக்க முடியாது. அதற்காக அந்த தாய் அந்த மருந்தினை உண்ணுவாள். அது போய் தாய்ப்பாலிலே அது கலக்கும். கலந்து அந்த நோய்க்கு உரிய மருந்தானது அந்த தாயினுடைய தாய்ப்பாலின் வழியாக வருவதை போல, அம்மை என்று சொல்லக்கூடிய அம்மை, பெருமானுடைய திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய திருக்கூத்தினை நமக்காக மையார் தடம்கண் என்று சொல்லக்கூடிய அந்த கண்களின் வழியாக பருகி, தாயாக பருகி இந்த ஆன்மாக்களினுடைய நோயை நீக்குவதற்கு நமக்காக கொடுக்கும் அந்த கண் ஆகையினாலே அம்மையினுடைய அந்த கண்ணை மையார் தடம்கண். பாலூன் குழவி பசுங்குடல் பொறாது என நோயுன் மருந்து தாய் உண்டு ஆங்கு. குமரகுருவரர் சிதம்பர மும்மணி கோவையிலே அற்புதமாக பதிவு செய்கிறார். அப்படி அம்மை பார்த்த அதை வாங்கி நமக்கு கொடுக்கும் நிலை. நாம நேரா போய் பெருமானை நின்று தரிசனம் செஞ்சா ஐயான்னு ஓங்கி நிக்க வேண்டியதுதான், ஒண்ணும் முடியாது. அம்மை அந்த பக்குவத்திற்கு தகுந்தால் போல பெருமானுடைய அந்த திருநடனத்தை வாங்கி நமக்கு கொடுக்கும் அந்த கருணை நிலையை கண் காட்டுவதனாலே அந்த கண்ணிற்கு மை ஆர் தடம் கண் என்பதாக சொன்னார். ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, பெருமானுடைய அந்த திருவடி வேதங்கள் எல்லாம் போய் பார்த்துடலான்னு கிளம்பிச்சான். அப்படி போனா கடைசியில என்ன ஆச்சுன்னா, முடியல, முடியாத நிலையிலே ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, சொல் அற்ற இடம் மோனம் என்பதாக நேற்றே சொன்னேன். இதை குறிப்பதுதான் தட்சிணாமூர்த்தியினுடைய திருக்கோலம். அவர் தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற போது கல்லாலின் புடைய மருந்து நான்வரை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம். பரஞ்சோதி முனிவர் சொல்றார், திருவிளையாடுகிறார். நினையாமல் நினைந்து அவர் எப்படி சொன்னாரா, சொன்னாமல் சொன்னவர் எப்படி காட்டினார், சிம்முத்திரையில காட்டினார், அவ்வளவுதான். அங்க எந்த எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இறைவன் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய சிம்முத்திரையை அவர்களுக்கு காண்பித்தார். அவ்வளவுதான், மோனம் என்பதாகிய நிலை. அப்படி பெருமானுடைய அந்த புகழை பெருமையை சொல்லில் அடங்காத அந்த நிலையை ஐயா என ஓங்கி அவர்கள் ஐயா என்பதாக அமைத்து, மொய்யார் தடம் பொய்கை புக்கு. மொய் என்பது வண்டுகள், வண்டுகள் மொய்க்கக்கூடிய பொய்கை. வண்டுகள் மொய்க்குதுன்னு சொன்னா மலர் நிறைந்த பொய்கை என்பது சொல்லாமல் அங்கே நிறுத்திய நிலை. வண்டுகள் மட்டும் பொய்கையில் இருக்கு, மலர்களும் நிறைந்த பொய்கை. வண்டுகளும் மலர்களும் நிறைந்த பொய்கையாக விளங்குகின்ற அந்த பொய்கையை கையால் குடைந்து முகேர் என்று, கையாலே குடைந்து குடைந்து, அதாவது நீரிலே போன உடனேயே இந்த நீரிலே நம்முடைய பாடி டெம்பரேச்சர் உடனே அதை ஏற்றுக்கொள்வதற்கு நிலையாக இருக்காது. அதனால முதல்ல குடையணும் கையில. இப்படி குடைந்து 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 அவர்கள் அந்த நீரிலே ஆடுகின்ற அந்த நிலை. அதுவும் வெந்நீரிலே குளிக்கின்ற பொழுது வேணா காலில் தண்ணி ஊத்தி மேனியில தண்ணி ஊத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு வரலாம். ஆனா குளிர்ந்த நீருக்கு போன உடனேயே உடனே அந்த நீரில அப்படியே உழுந்துடணும். ஒரு நாலஞ்சு சொம்பு தட 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 தடன்னு எடுத்து ஊத்திடுவான். குளத்துல போய் குளிக்கின்ற போது, ஆத்துல போய் குளிக்கின்ற போது சும்மா கையையும் காலையும் நினைச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அந்த நீர் குளிர்ந்த நீரா இருக்கும். துபக்கடீர்னு அதுல விழுந்துடணும். அப்படி விழுகின்ற பொழுது எழுதுகின்ற ஒளிக்கு முகேர் என்பதாகிய ஒளி, அந்த ஒளி குறிப்பினை இங்க சொல்லுகின்றார். முகேர் என்ன? அப்படி பெருமானுடைய அந்த திருவடியை உன் கழல் பாடி உள்ள விழுந்துட்டு அந்த குளத்திலே அந்த நீரிலே ஆடுகின்ற பொழுது என்ன செய்யணுமா, அவர்கள் எல்லாம் பெருமாளுடைய திரு கடல் பாடினார்கள். எப்படி பாடினார்கள்னா, திருப்புவல்லி 9வது பதிகம் 13வது பாடல் பெருமாளுடைய திருவடி புகழை பாடும் நிலை.
அன்றாலே
9வது பாடல சொல்லுவார், பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர், என் ஆகத்து உண்ண வைத்த பெரியோன் எழுச்சுடராய் கல்லார் குறித்தென்னை ஆண்டு கொண்டான் கடலினைகள் பொன்னானவா பாடி பூவள்ளி கொய்யா. பெருமானுடைய அந்த திருவடியினுடைய புகழைத்தான் எடுத்த அதில இருந்து இந்த திருவம்பாவை ஆரம்பத்தில இருந்து திருவடி புகழாக வந்து கொண்டிருக்கும். அவனுடைய திருவடியினுடைய புகழ் என்பதாக சொன்னால் அது சக்தியை வியந்தது என்பதாகவும் ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் சக்தியை வியந்த இடத்தை சான்றோர்கள் குறித்து சொல்லியிருக்கிறார். அப்படி முன் கடல் பாடி என்பது இங்கே பெருமானுடைய அந்த திருவடியினுடைய சிறப்பினை பாடி உன் வழியடியோம் வாழ்ந்தோம் தான். உன் வழியடியோம் என்பதாக சொல்லி வழி வழியாக வருகின்ற அந்த நிலை, வழி அடியோம் என்பது மிகச்சிறப்பான ஒன்று. வழியடிய வழியடிமை என்பதாக நம்முடைய வள்ளல் பெருமான் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு என்பதாக சொல்லுவார். இந்த வழி அடிமை என்பதும் இந்த பெண்களினுடைய அந்த மரபு வழி வந்த ஒரு உற்சவ நிலை. திருவம்பாவை இன்று நேற்று தொடங்கிய வழிபாடு அல்ல. மணிவாசகப் பெருமான் அந்த திருவம்பாவையை பாடுகின்றதற்கு முன்னதாகவே அந்த திருவம்பாவை வழிபாடானது தமிழர் சமுதாயத்திலே மேலோங்கி நின்ற ஒரு வழிபாடாக அமைந்திருக்கிறது என்பது குறிப்பு. ஆக வழிபாடு, இந்த திருவம்பாவையினுடைய வழிபாடு சக்தியை வழிபடுகின்ற நிலை, பெருமானுடைய அந்த திருவடியை வழிபடுகின்ற நிலை என்பது மிக வழி வழியாக வருகின்ற அந்த தன்மை. அவர்கள் வழி வழியாக அந்த திருவம்பாவையினுடைய அந்த விழாவினை உற்சவத்தை அவர்கள் கடைபிடித்து வந்த காரணத்தினாலே நாங்களும் இன்று வழிபடுவதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதாக அமைத்து வழி வழியாக வருகின்ற அந்த அடிமை தன்மையை மிக அற்புதமாக இந்த இடத்திலே மணிவாசகப் பெருமான் காட்டுவார். வழி அடிமை என்பதாக சொன்ன மணிவாசகப் பெருமான் சுந்தரர் பெருமான் இந்த அடிமைக்கு மீளா அடிமை என்பதாக, வழி அடிமை என்பதும் இந்த அடிமை ஏதோ இந்த பிறப்பிலேயோ அல்லது முந்தைய பிறப்பிலேயோ அப்படி வந்த அடிமை இல்லை. இது இந்த அடிமையானது வழி அடிமை என்பது மீளா அடிமை என்று அந்த சிவத்திற்கும் என்றும் அது அந்த சிவத்திற்கு அடிமையாக நிற்கும் நிலைதான் ஆன்மாவிற்கு உரியது. எப்பவுமே அடிமையாக நிற்றல் மீளா அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் சுந்தர பெருமானுடைய முக்கியமான திருப்பதிகம் மீளா அடிமை. அப்படியா?
Yeah.
தொடங்கினது எங்கேயோ தொடங்கிச்சு, இன்னும் அது சென்று கொண்டே இருக்கும் என்பதனால அந்த அடிமைக்கு மீளாடிமை. நான் மட்டும் இல்ல, சுந்தர பெருமான் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியே. இந்த அடிமை ஏதோ இதோட முடிஞ்சு போச்சான்னா இல்ல, இந்த அடிமை எத்தனை 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 இந்த உயிர்கள் அத்தனையும் பெருமானுக்கு அடிமையாக நிற்கும் நிலை. உன் வழியடியோம் வாழ்ந்தோம் கான் வாழ்ந்தோம் என்பதாக அவர்கள் பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய நிலை உற்சவத்தினுடைய பெருமானுடைய திருவடியிலே அவர்கள் வைத்த அந்த குறிக்கோள் அன்னவரே எம்கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்னை பரிசே எமக்கு எங்கோ நல்குது ஏல் என்ன குறையும் இலும். அப்படி அங்கே வைத்த அந்த குறிக்கோளினுடைய குறிப்பு இன்றைக்கு இவர்கள் அந்த நீராடுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், எங்களுடைய அத்துணை வேண்டுகோளையும் நீ நிறைவேற்றி விட்டாய் என்பதாக சொல்லி இறந்த காலத்திலே வாழ்ந்தோம் என்பதாக உறுதி எடுத்த நிலை. பெருமானுடைய திருவருள் குறிப்பு எங்களுக்கு எல்லாம் வந்து சேர்ந்தது, இன்னும் வரல, இப்பதான் எழுந்து நீராடி அவர்கள் அம்மையினுடைய அந்த திருவடியை வழிபடுகின்ற நிலை. ஆக இனி வர இருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற அந்த வாழ்க்கையானது சிறப்பான வாழ்க்கையாகவே இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற உறுதி மொழியை சிவத்தை வழிபடுபவர்களுக்கு நிச்சயமாக அந்த உறுதியானது வந்து சேரும் என்பதை குறிப்பிடுவது வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்தோம் என்பதாகிய அந்த நிலை எல்லா வகையான நலன்களும் எங்களிடத்திலே வந்து சேர்ந்தது என்பதாகிய அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு, நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு, அருளும் விளையாட்டு பெருமானுக்கு மிக அற்புதமாக செய்யக்கூடிய நிலை, அவர் தான் அந்த விளையாட்டினை செய்வார். நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு என்பதுதான் பெரிய புராணத்திலே முழுவதுமாக அவர் ஆட்கொண்டு அருளும் விளையாட்டாக விளங்குவது பெரிய புராணம். நாயன்மார்களை எவ்வாறு அவர் ஆட்கொண்டு அருள் செய்து அவர்களுடைய அவர்களை மேலோக்கி நிற்கச் செய்கின்றார் என்பதை பெரிய புராணம் காட்டுகின்றது. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்து ஒழிந்தோம். இந்த திருவருள் என்று சொல்லக்கூடிய அந்த திருவருளை ஏற்கும் நிலையை சொல்லுகின்றார், திருவருளினுடைய நிலையை சொல்லுகின்றார். திருவருளுடைய நிலை எப்படி என்பதாக சொன்னால் அது மழை நீரை போன்றது. திருவருள் என்பது மழை நீரை போன்றது. அந்த மழை நீரை ஏற்கும் நிலை ஆன்மா எப்படியோ ஆன்மாவை போன்றது. மழை பெய்து கொண்டிருந்தது, எல்லோரும் நீர் என்பதற்கு நீரை எடுத்து வருவதற்காக எல்லாம் போனாங்க மழை நீரை பிடித்து வரலாம். எல்லோரும் குடத்திலே தண்ணீரை நிரப்பி அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு அம்மா மட்டும் குடம் நிறையவே இல்லை, எல்லாருடைய குடத்திற்கு அருகிலே தான் அவர்களும் வைத்தார்கள். ஆனால் எல்லோருடைய குடமும் நிறைஞ்சிருந்தது, அவங்களுடைய குடம் நிறையல, அழுதாங்க. என் குடம் மட்டும் நிறையலையே, ஏன் அவங்க குடம் நிறையல தெரியுமா? எல்லாருடைய குடமும் நேரா வச்சிருந்தாங்க, இந்த அம்மா குடத்தை கொண்டு போய் கவுத்து வச்சிருக்கு. பெருமானுடைய திருவருள் என்கின்ற மழையானது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் அது விழுகின்றது, ஏற்கும் நிலையிலே தானே வேறுபாடு என்பதை மணிவாசக பெருமான் உய்வார்கள் உய்யும் வகை இருக்கு. திருவருள் இருக்கிறது அவருக்கு, அவரு கொடுக்கறதுக்காக பஞ்சம் வச்சிட்டு இருக்கிறார். ஆனா நீ குடத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு எப்படியா வரும்? கொடுக்கல கொடுக்கல பெருமான்னு சொல்றீங்க, குடத்தை திருப்பி வை, நேரா வை. திருவருளை உள்ளே செலுத்து சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கு வரும் இன்பம் உன்னை வந்து சேரும். இதை மிக அற்புதமாக நம்முடைய சுந்தர பெருமான் திரு நொடித்தான்மலை திருப்பதிகத்திலே ஐந்தாவது திருப்பாடலிலே மிக அற்புதமாக சொல்வார். நொடித்தான்மலை திருப்பதிகம் ஐந்தாவது திருப்பாடல். கருத்தினை நம்முடைய சுந்தர பெருமான் எடுத்து ஆளும் திறம் சிறப்பு. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் எமை காப்பாய். இம்மை உலகத்து இன்பங்கள் இன்மை உலகத்திலே நாங்கள் கேட்ட அத்துணையும் நீ நிச்சயமாக கொடுத்து விட்டாய். வாழ்ந்தோம், எங்களுடைய கணவர் அடியாராக வர வேண்டும் என்பதாகிய அந்த முக்கியமான குறிக்கோள் எங்களுக்கு நிறைவேறிவிட்டதாகவே வைத்துக் கொள்வோம். ஆனால் அதோடு நின்றுடுதானா? இல்லை, இதற்கு மேலான நிலை உன்னுடைய திருவடியிலே வந்து சேரும் நிலையும் எனக்கு பிறப்பு இறப்பு இனி வாராத நிலையும் அது எஞ்சி நிற்கிறது, அதையே எங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப அற்புதமாக அங்கேயே முடிஞ்சிடல எங்களுடைய நோக்கம். இதற்கு மேலான ஒரு நிலை உண்டு. இதற்கு இது அடைந்து விட்டாலே போதுமா? இல்லை, இதற்கு பிறகு எங்களுக்கு பிறப்பு இறப்பு வாராத பெருநெறியை எங்களுக்கு காட்டி உம்முடைய திருவடியிலே எங்களுக்கு என்றும் இன்பத்தை வழங்குகின்ற அந்த பேரொருளை காட்டு என்பதாகிய நிலை. எய்யாமல் காப்பாய். எய்யாமையே அறியாமையே தொல்காப்பிய சூத்திரம் சொல்லுகின்றது. எய்யாமையே அறியாமை என்பதாக அறியாமையை நீக்கி, அறியாமை எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது வரையிலும் பிறப்பிருக்கும். அப்படி அறியாமையாகிய இருள் நீங்க வேண்டும், அஞ்ஞானமாகிய இருள் நீங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேண்டுகோளையும் பெருமானுடைய திருவடியிலே வைத்து எங்களை காக்க வேண்டும் என்பதாகிய திருவடியினுடைய புகழை பாடி உயிருண்ணி 10:34 திருப்பதிகம் 2வது பாடலோடு நாம் இந்த 11வது திருப்பாடலை நிறைவு செய்து நாளை தினம் 12வது திருப்பாடலை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி மீண்டும் நாம் 11வது திருப்பாடலை பாடி வகுப்பினை நிறைவு செய்வோம். 34.